மச்சான், லவ் மேட்ரு வீட்டில் தெரிஞ்சிச்சுரா, என்னடா பண்ணலாம் இப்போ அப்படின்னு சொன்னோனே சசிகுமார் மாதிரி சம்போ சிவ சம்போ சிவ சிவ சம்போ சம்போ சிவ சம்போ அப்படி சொல்லிட்டு பஸ்ஸுக்கு பஸ்ஸு தாவி அப்படியே வந்து கால் கையெல்லாம் உடச்சிக்கிட்டு காதல் அடி வாங்கி கண்கள் மேலே வந்து ஒரு கீறல் கீறி அப்படியே வந்து ஒரு ரொம்ப பெரிய கஷ்டத்தில் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஓடோடி வர நண்பனை விட அந்த நண்பனே இருக்க மாட்டாங்க. நாடோடிகள் படத்தில் தெரியாமல் சசிகுமாரை காமிச்சிட்டாங்க. மச்சான், என் ஃப்ரெண்டு, நான் உன்ட்டு ஒரு விஷயம் சொல்கிறேன், லவ் மேட்ரு வீட்டில் தெரிஞ்சிச்சுடா, என்னடா பண்ணலாம், என்னென்ன பண்ணுடா அப்படின்னு சொன்னோன்னே அரளி விதையை அரைத்து நன்றாக சாப்பிட்டு சாகவும் அப்படின்னு சொல்கிற நண்பன் தான் ஜாஸ்தி. வணக்கம் நண்பர்களே, நான் அங்கே ஆர்ஜே வைஷ்ணவி தான் பேசிகிட்டு இருக்கேன். அதாவது நம்ம கீழே விழுந்தோடனே வந்து என்னடா ஆச்சுன்னு சொல்கிறவன் நண்பன், கீழே விழுந்தோடனே இன்னும் சாவலை அப்படின்னு சொல்லிட்டு கைத்தட்டி சிரிக்கிறவன் தான் வந்து பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. அவனுக்கு வந்து இலக்கிய இலக்கணமே எழுதலாம். ஸோ வந்து நண்பர்கள் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குல்ல. நட்புங்கிற ஒரு பேரை கேட்கும் போதே வந்து எங்கேயோ இருந்தாலும் நம்மளுக்கு வந்து ஒரு துள்ளி குதிச்சு நம்மளுக்குள்ள ஒரு சந்தோஷம் வருது. ஏன் அந்த சந்தோஷம்? நிறையா படங்கள் ஆகட்டும், நட்புன்னு சொன்னோன்னே இன்றைக்கி கூகுள் பண்ணி பார்த்தோன்னே நட்பை பேஸ் பண்ணி ஒரு படம்டா அப்படின்னோடனே முதல்ல ஞாபகம் வருதே தளபதி தான். தளபதி நட்புனா என்ன தெரியுமா, நண்பன்னா என்னன்னு தெரியுமா, சூர்யானா என்ன தெரியுமான்னு. அந்த படத்தில் வந்து ரொம்ப அழகான சீன் எவ்வளோ இருந்தாலும், மணிரத்னம் படம், ரஜினி படம், இல்லை வந்து மம்முட்டி படம்னு என்னன்னா சொன்னாலும் அந்த நட்பு அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு டயலாக் இன்றைக்கும் 2022 அந்த மீம் டெம்ப்ளேட் எடுக்கும்போது நட்புனா என்னன்னு தெரியுமா, நண்பன்னா என்ன தெரியுமா அந்த டயலாக் தான். அங்கே வந்து தேவ சூர்யா அப்படின்னு சொல்லி நிற்கிறாங்க. அந்த கேரக்டர் அளவுக்கு நம்மளுக்கு வந்து மனசில் பதிஞ்சிருக்குன்னா அது காரணம் நட்பு தாங்க. ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு விஷயம், அந்த படத்தில் தலைவர் எடுத்துக்கிட்டோம்னா பார்த்தீங்கன்னா நம்மளோட மம்முட்டியோட ஒரு ஒன் ஆஃப் த அடியாளை வந்து நம்ம ரஜினி சார் வந்து கொண்டுடுவார். ஏன்னா வந்து அவர் வந்து ஒரு பொண்ணை வந்து தப்பாக பண்ணிடுவாருங்கிறதுனால அந்த நேரத்தில் வந்து முதலாவதுக்கு கோபம் வந்தாலும் யோசிக்கிறது மம்முட்டி, ஆமாம் நீ பண்ணது கரெக்டு தான் சூர்யா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேர் சேர்றாங்க. நான் ஜெயிலே என் வாழ்க்கை போடுன்னு நினச்சேன், எனக்கு நீ மறுவாழ்வு கொடுத்துருக்கேன்னு அன்னிலேருந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாரு. சந்தேகம் வந்தாலும் அந்த சந்தேகத்தை தீர்த்துட்டு சந்தேகப்பட்டுட்டோமேன்னு வருத்தப்பட்டுட்டு மறுபடியும் வராரு. அந்த நட்பு ரொம்ப ஒரு புனிதமானது. நான் ரீசெண்டாக கூட அந்த படத்தை பார்த்துட்டு ரொம்ப வந்து சந்தோஷப்பட்டேன். ஸோ ஒரு பக்கம் தளபதி மாதிரி ஒரு படம்னா இன்னொரு பக்கம் என்னை காணவில்லையே நேற்றோடு இன்று தேடி பார்க்கிறேன் காற்றோடு, அது ஒரு அழகான படம். தபு அப்படிங்கிற ஒரு கேரக்டர் பின்னாடி ரெண்டு பேர் வந்து சுற்றுறாங்க, ரெண்டு பேருமே நண்பர்கள் ஆகிறாங்க. யாருக்கடா கடைசியில் அந்த பொண்ணுன்னு பார்க்கும்போது நட்பு தான் முக்கியம்னு சொல்லி டைட்டில் முடிக்கிறதாகட்டும். இன்னி அளவையும் விஜய் டிவிலையும் விஜய் சூப்பர்லேயும் வானாண்டாடே இந்த படத்தை போடாதீங்கடா அப்படின்னு சொல்லி நம்ம கெஞ்சினாலும் கதறினாலும் கிடையவே கிடையாது. இன்றைக்கி வேறு எங்கேயுமே எனக்கு வந்து படம் கிடைக்கல, இந்த படம் தான் இருக்குதுன்னு சொல்லி நண்பன் கேசட்டை போட நல்ல நண்பன் வேண்டும் என்று அப்படின்னு அந்த நண்பன் படத்துக்குள்ளேயே போயிடுறோம். எனக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, என் ஃப்ரெண்டு ஐஸ்வர்யா ஸ்கூல் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லுவேன், ஏ நண்பன் பார்த்துட்டு உனக்குலாம் நியாயமே இல்லையாடி, மனசாட்சியே இல்லையாடி, நீ இன்னுமா அந்த படத்தை பார்த்துட்டு இருக்க அப்படின்னு என் ஃப்ரெண்டு சொல்லுவான். அந்த அளவுக்கு ஒரு அழகான ஒரு படம். நம்ம லைஃப்பில் ஆல் இஸ் வெல்னு கொண்டு வந்துட்டு இத்தனை நாளாக வந்து நம்ம மார்க்கு பின்னாடி போகணும், நம்மளை கான்செப்டைஸ் பண்ண வச்சிருக்காரு, அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜீவா சொல்லும்போது தளபதி விஜய் வராரு. ஸோ வந்து என் ஃப்ரெண்டை போல யாரும் வச்சான்னு சொல்லி அந்த பாடுற அந்த ஒரு டைட்டிலாகட்டும், இனிதி இனிதியில் வர ஒரு நட்பாகட்டும், பிதாமகன் அவர் ஒரு நட்பாகட்டும், நட்புனாலே ரொம்ப ஒரு சிறந்த விஷயங்க. ஏன் இவ்வளோ நட்பர்களை பற்றி பேசுகிறேன், ஏன் நட்பு படமாக எடுத்து சொல்கிறேன், எத்தனையோ காதல் படம் இருக்குது காதலை பற்றி பேசுகிறேன், ஆனால் வந்து நட்புல இருக்கிற அந்த காதலை பற்றி பேசும்போது இன்னும் அழகாக இருக்கும் அப்படின்னு தோணுது. எந்த ஒரு சுயநலமும் இல்லாமல் எந்த இதையும் மனசில் வச்சுக்காமல் நம்மளுக்காக ஒரு நிமிஷம் யோசித்து வருத்தப்பட்டு நம்மளுக்காக அந்த நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுறவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நண்பர்கள். அப்பா அம்மா கிட்ட கூட இந்த ஒரு விஷயத்தை வந்து ரெஸ்ட்ரிக்டாக இருக்கும். ஒரு சில விஷயங்கள் ஒரு சில விஷயங்களை சொல்லாமல் முழுங்க ட்ரை பண்ணுவோம். நண்பன் கிட்ட என்ன பிரச்சனைனாலும் நம்ம பேசுவோம், எல்லாமே பேசுவோம். ஒரு பின்லேருந்து ஆரம்பித்து ஏரோப்ளேன் வரைக்கும் பேசுவோம். நம்ம கன்சியூமர் கூட்ஸ்லாம் வந்து படிக்கும்போது நிறையா விஷயங்கள்லாம் வந்து நம்ம காமர்ஸ் போது எங்களுக்கு தான் சொல்லுவாங்க, பின்லேருந்து ஏரோப்ளேன் வரைக்கும் ஓடிப்பாங்க எங்கள் ஜமுனா மேம். ஸோ அந்த மாதிரி எந்த சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து பெரிய பெரிய விஷயங்கள் வரைக்கும் எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் பேசுகிறது நண்பன் மட்டும்தான். ஃப்ரெண்ட்ஸ் நான் ஏன் இந்த டைட்டில் இன்றைக்கி வந்து வச்சேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறையா பேர் வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து இங்கிலீஷில் வந்து பரிசாக ஓடிட்டுருக்கு, நெட்ஃப்ளிக்ஸில் வந்து இன்னும் இருக்குது, நீங்கள் பார்க்குறது தான் பார்க்கலாம். ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஸை பற்றி நிறைய பேர் பேசிகிட்டே இருப்பாங்க, அந்த ஃப்ரெண்ட்ஸை பார்த்திங்கன்னா பயங்கரமாக சிரிப்பீங்க, அந்த ஒரு சீரீஸை பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க. உண்மையாகவே அந்த ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறத விட நம்ம ஃப்ரெண்டு ஒரு நல்ல ஃப்ரெண்டு இருக்கானா அப்படிங்கிறதான் முக்கியம். படங்களில் இருக்காட்டுற ஃப்ரெண்ட்ஸை விட படத்தை பார்த்து சிரிக்கிறத விட ஒரு நண்பன் உண்மையாகவே ஒரு படத்தில் சொல்லிக் கொடுக்கறத, ஒரு வாழ்க்கை பாடத்தில் சொல்லிக் கொடுக்கறத, ஒரு காலில் சொல்லிக் கொடுத்தானா, ஒரு நேரத்தில் சொல்லிக் கொடுத்தானா, ஒரு மணி நேரத்தில் சொல்லிக் கொடுத்தானா, ஒரு நிமிஷத்தில் சொல்லிக் கொடுத்தானா, ஒரு இடத்துல சப்போர்ட்டாக இருக்கானா, அவன் தான் நண்பன். சப்போர்ட்டே பண்ணல வைஷ்ணவி என்ன பண்ணலாம்,
உண்மையாகவே சொல்கிறேன், நான் வந்து கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு அக்கா கிட்டே போய் பேசிகிட்டு இருந்தேன். ஸோ அந்த அக்கா சொன்னாங்க, என்கிட்ட வந்து ஒரு பொண்ணு வந்து தொடர்ந்து வந்து பேசிகிட்டே இருந்தா, இந்தமாதிரி ப்ராப்ளம் ப்ராப்ளம் சொல்லிட்டே இருந்தா, அவளுக்கு என்னை விட்டால் யாருமே கிடையாது, என்னோடய ஒரே ஒரு நண்பனாவை. அவகிட்ட நான் சொன்னேன், இனிமேல் வந்து நீ எனக்கு ஃபோன் பண்ணாத, நான் உனக்கு எந்த விதமான பிரச்சனையும் வந்து தீர்க்க மாட்டேன், நீயே சால்வ் பண்ணிக்கன்னு சொல்லி ஃபோனை வச்சுட்டேன். அவள் என் மேலே கோவப்பட்டிருப்பா கண்டிப்பாக. ஒரு விஷயம் என்னன்னா, அவள் சொல்கிறத அவள் புலம்புறதை நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன்னா அவள் கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே தான் இருப்பாள், நீ என்றைக்கு கற்றுக்க போகிற, நீயே வந்து அந்த கயத்தை விட்டுடு. ஸோ அப்படி துரோகம் பண்ணிட்டா அதை துரோகமாக எடுத்துக்காதீங்க. அவங்க நம்மளுக்கு கொடுக்குற சான்ஸ், ஒரு நண்பன் ஒரு முதுகில் குத்துனோன்னே அந்த வலியும் வேதனையும் வேறு எங்கேயுமே நம்மளுக்கு கிடைக்காது. எத்தனையோ சப்ஜெக்டில் ஃபெயிலாகிருப்போம், வாழ்க்கையில் ஃபெயிலாகிருப்போம், வேலை கிடைக்காமல் போகும், பணம் காசு இல்லாமல் போகும், அப்பா அம்மா திட்டிருப்பாங்க, ஒரு டீச்சர் நம்ம கிளாஸை விட்டு வெளில அனுப்பியிருக்காங்க. ஆனால் ஒரு நண்பன் நம்மளை அசிங்கப்படுத்துறதும் ஒரு நண்பன் நம்மளை துரோகம் பண்ணுறதும், அசிங்கப்படுத்துறதுக்கு சின்ன விஷயம் இல்லை, நான் என்ன சொல்கிறேன், ஒரு துரோகத்தில் படுற அசிங்கம் இருக்குல்ல அது ரொம்ப நம்மளுக்கு வலிக்கும். பட் அந்த நேரத்தில் நீ என்ன பண்ணணும்னு ஒன்றுக்குள்ளே கேட்டேன்னா, அவன் பண்ணது ஒரு நல்லதுக்கு. ஒரு நாள் நம்ம வந்து நம்மளாக ரியலைஸ் பண்ணுறதா, ஒரு நாள் அவனுக்கு நம்ம நேரிலே காட்டிட்டான் ஒன்று. ரெண்டாவது, ஒரு ஒரு நாளும் அவன் வந்து நம்மக்கிட்ட கஷ்டப்பட்டு இருக்கிறதுக்கு, இல்லை என்னால் முடியாது, நீ இதை பண்ணாத, நீ இப்படி நான் நினச்சிட்டே என்ன பண்ணலாம் அப்படின்னு அவன் கேட்கும்போது அதை ஒரு சான்ஸாக எடுத்துக்கோங்க. எந்த ஒரு நேரத்துலையும் ஒரு நண்பனோட துரோகம் இன்றைக்குமே வந்து தப்பாகாது. ஏன்னா சுந்தரபாண்டியன் படத்தில் வந்து ரொம்ப அழகாக சசிகுமார் சொல்லியிருப்பார், திருப்பி நம்ம சசிகுமாருக்கு வந்து ஒரு பெரிய அப்ளாஸே கொடுக்கலாம், ஒரு பக்கம் நாடோடிகள் மாதிரி ஒரு படத்தில் நடிச்சிருக்காரு, நெக்ஸ்ட்டு வந்து சுந்தரபாண்டியன். இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சசிகுமார் வந்து குத்துனது ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு தான், குத்துனது நண்பனாக இருந்தால் வெளில சொல்லவே கூடாது, குத்துனது நண்பனாக இருந்தால் மன்னிச்சு தான் ஆகணும் அப்படின்னு அந்த நேரத்தில் வந்து நம்ம சசிகுமார் பேசுகிற அந்த டயலாக் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ சூரி சொல்லுவான், எதுவுமே தெரியாத மாதிரி எப்படா இருக்க, அவங்கள ஒதுக்கிட்டேன், குத்துனது நண்பன்டா விட்ற அப்படின்னு இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். கண்ட்ரோல் ஆல் டெலிட்டு, எங்கேயும் நீ சமத்தி அடி வாங்கியிருக்கீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது வந்து எனக்கு கேட்கறது, பட் நான் எங்கேயும் அடியெலாம் வாங்கலை. வாழ்க்கையில் வந்து கற்றுக்கிட்ட ஒரு பாடம், நம்மளோட வைரமுத்து ஆகட்டும், கண்ணதாசன் ஆகட்டும், நண்பர்களை பற்றி பேசும்போது, நட்பை பற்றி பேசும்போது நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. அதில் வந்து கண்ணதாசன் சொல்லுவார், எல்லாருக்குமே வந்து ஒரு ஆழமான ஒரு வேரோடு சேர்ந்த ஒரு நட்பு கிடைக்காது. சில நேரங்களில் வந்து நம்மளுக்கு ஒரு வாழை மரம் மாதிரி சாதாரண இலை டப்புன்னு விழற மாதிரி நட்பு கிடைக்கும். ஆனால் அந்த நட்பு ஒரு டெம்பரரி நட்பாக இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு பாடத்தை சொல்லிட்டு கொடுத்துட்டு போகும், அந்த நட்பை வந்து ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி வாழ்க்கையில் ஒரு நேரத்தில் ஒரு நண்பன் சொல்கிறான், எல்லாத்தையும் வந்து நெகட்டிவாக எடுத்துக்காத, பாசிட்டிவாக எடுத்துக்கோ. அப்போ நான் வந்து பாசிட்டிவான பர்சன் இல்லையான்னு நம்ம கேட்கும்போது, நீ பாசிட்டிவான பர்சன் தான், உன் கண்கள் கட்டியிருக்கு, நீ நேரத்தை வந்து தள்ளி போடு அப்படின்னு. ஒரு பிரச்சனையாகட்டும், ஒரு நண்பனாகட்டும், ஒரு எந்த ஒரு வேலையாகட்டும், வேலையை வந்து தள்ளி போடுங்க. அதாவது வேலைன்னு நான் சொல்கிறது வந்து நீங்கள் காலில் பண்ண வேண்டிய ஒரு சாஃப்ட்வேர் டிசைனையோ இல்லை போஸ்டர் டிசைனோ என்ன ஒரு சம்வாட் இல்லை வேறு எந்தெந்த ஒர்க்கும் உங்களுக்கு இருக்கும், ஒரு சமையலையோ அதை தள்ளி போடாதீங்க. பட் பிரச்சனையில் இருக்கிற அந்த கோபத்தையும் பிரச்சனையில் இருக்க அந்த தாக்கத்தையும் ஒரு 10 நாள் தள்ளி போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு எல்லாமே சரியாயிடும். ஒரு பெரிய எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு நாளைக்கு நான் எங்கள் அப்பா கிட்டே வந்து பயங்கரமாக கோபப்பட்டேன். என்னை வந்து எங்கள் அப்பா அதை சொல்லியிருக்கக்கூடாது, நல்லா வந்து காலேஜ்லேயும் ஸ்கூல்லையும், எனக்கு ஸ்கூல்லையும் ஞாபகம் இருக்கும், எங்கள் அப்பா தெரியாமல் போய் சொல்லிட்டாரு. செம்ம கோபம் எனக்கு, நான் ஸ்கூலை விட்டு வந்து சைக்கிளை வந்து பார்க் பண்ணிட்டு எங்கள் வீட்டுக்கிட்டே வேகமாக மாடிக்கு ஏறி வந்து எங்கள் அப்பாவை கத்துறேன், கற்று கற்றுன்னு கத்துறேன். எங்கள் அப்பா நேரம் வந்தார், முதல்ல சாப்பிடுன்னு சொல்லி எனக்கு ஒரு பிடிச்ச ஐட்டம் கையில் கொடுத்துட்டு, நீ இதை சாப்பிட்டுட்டு பேசலான்னாரு. சாப்பிட்டுட்டு கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு ஆண்டி வந்துட்டாங்க, அவங்கக்கிட்ட பேசிட்டு வானார். அப்படியே நேரம் தள்ளி போட தள்ளி போக எனக்கு 9 மணிக்கு என்கிட்ட அந்த இருந்த அந்த கோபம் என்கிட்ட இல்லை. அப்பா என்னப்பா, அப்பயே நீ வந்திருக்கணும், என்கிட்ட மாட்டியிருப்பேன், அப்போ நிறைய பாயிண்ட் வச்சுருந்தேன், என்ன கேட்கறதுனே தட்டுன்னு மறந்துட்டேன். எங்கள் அப்பா என்னை பார்த்து சிரிச்சோன்னு சிரிச்சிட்டேன், ஏன்னா அது எங்கள் அப்பா எதிர்க்கிறது, எப்படி இருந்தாலும் எனக்கு கோவம் வரல, எங்கள் அப்பா என் நல்லதுக்கு தான் பண்ணியிருக்காரு. ஸோ நண்பன், அப்பா, அம்மா யாராக இருந்தாலும் நம்மளுக்கு மனசுக்கு பிடிச்சவங்க கஷ்டப்படும் போது அந்த கோபத்தை தள்ளி போட்டோன்னா அந்த கோபம் கடைசியில் சிரிப்பாக மட்டும்தான் மாறும். அதுக்கு என் லைஃபே ஒரு எக்ஸாம்பிள், நிறைய தடவை கோபப்பட்டிருக்கேன். எங்கள் அப்பா வந்து சம்டைம் சம்பவத்தை பண்ணிட்டு வீட்டிலே இருக்க மாட்டேறீங்கன்னு வெளில போயிடுவார், 10 நிமிஷம் பார்க்கில் இருந்துட்டு வந்தோம் பாரு, ஒரு நாளைக்கு ஃப்ரிட்ஜுக்கு பின்னாடி போய் ஒழிஞ்சிக்கிட்டாரு. நான் ரொம்ப நேரம் தேடுறேன் எங்கள் அப்பாவை, சுற்றி சுற்றி வந்து கத்துறதுக்கு தேடுறேன். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நான் வந்து படுத்து தூங்கியிருப்பேன், இல்லை ஏதாவது ஒரு வேலை பண்ணேன், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, நிறைய தடவை இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கு. நான் வந்து பார்த்துக்கா எங்கள் அப்பா என்னை பார்த்து கிடுக்கிடுன்னு சிரிக்கிறாரு, என்னப்பா ஒரு மாதிரி சிரிக்கிறேன், அப்படி தான் சிரிப்பேன், என்ன பண்ணுவேன் அப்படின்னாரு. நான் சிரிச்சுட்டு ஒரு தான் எனக்கு பிரச்சனையே மறந்துடுச்சு. அப்படின்னா பார்த்துக்கோங்களேன், அந்த கோபத்துக்கு வந்து ஒரு துரோகத்துக்கும் வந்து ஒரு பிரச்சனைக்கும் வந்து நாள் தள்ளி போடுறதுக்கும் அந்த எமோஷன்ஸை வந்து தள்ளி வைக்கிறதும் நம்மளுக்கு சிரிப்பாக தான் மாறும். கோபத்தில் எடுக்கிற முடிவும் எமோஷன்ஸில் எடுக்கிற முடிவும் நம்மளுக்கு ரொம்ப வந்து கேவலமான ஒரு முடிவும் வந்துடும் அப்படிங்கிறத தான் நான் உங்களுக்கு பதிவு பண்ண விரும்புகிறேன். நான் ஒரே கடுத்தூசியாக போகிறதாகவும் இந்த நண்பர்களை பற்றி நட்பை பற்றியும் வந்து திடீர்னு பேசுகிறதாகவும் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா கிடையாது.
நாளடைவில் நம்மளுக்குள்ளே நம்மளுக்குள்ளே ஒரு நட்பு இருக்குது. என்ன எனக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு வந்து பிடிச்ச விஷயங்கள் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி என் ஃப்ரெண்டு சொன்னான், ரொம்ப ஒரு மாதிரி லூஸ் மாதிரியே பேசிகிட்டு இருக்க, ஒரு நிமிஷம் ஒரு பாட்டு பாடுனான். உடனே நான் வந்து பந்தம் என்ன சொந்தம் என்ன ஏது பந்த பாசம் அப்படின்னு, இல்லை இல்லை நீங்கள் அப்படி நெகட்டிவாக பாட தேவையில்ல, உங்களுக்கு பிடிச்ச பாட்டை பாடுங்கன்னு. உடனே நான் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு வந்து ஜோத் அக்பர் வந்து முழுமதிங்கிற சாங் ரொம்ப பிடிக்கும். அதில் வந்து நம்ம ஐஸ்வர்யா மேம் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க. ஐஸ்வர்யா ராய் அவங்க அந்த பாட்டில் கொடுக்குற எக்ஸ்ப்ரெஷன்ஸ் ஆகட்டும், திரு திருன்னு முடிக்கிறதாகட்டும், ஒரு கோபமாகட்டும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது அந்த பிஜிஎம், அதாவது ரஹ்மான் சாரை வந்து அடிச்சுக்க ஆளே இல்லைங்க. உடனே என் இளையராஜா வந்துடுவது சொல்லாதீங்க, என்னோடய ஆங்கிளில் எனக்கு ரஹ்மான் சார் வந்து அந்த பாட்டு வந்து பின்னிட்டடா மனுஷனே இல்லடா நீங்கிற அளவுக்கு எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ அந்த பாட்டு கேட்கும்போதெல்லாம் எனக்கு வந்து ரா அப்படிங்கும் போதே ஒரு மனசு வந்து திருப்தியாக இருந்துச்சு. நீங்கள் என் ஃப்ரெண்டு சொன்னது எனக்கு இன்னும் ஒரு பெரிய ப்ளஸ் ஆச்சு. லைட்டாக மூடவுட்டோம்னா நம்மளுக்கு பிடிச்ச பாட்டை நம்ம பாடும்போது கேட்குறத விட பாடுறது கேட்குங்க, அது நம்மளுக்கு பிடிச்ச பாட்டை அதுவும் தெரியாமல் லிரிக்ஸே தெரியாமல் பாடும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். அல்லமித்தி அபிபோ நான் திருப்பி திருப்பி மலம பித்தா பித்தாவே மலம பித்தா பித்தாவே, அதுக்கப்புறம் பாட சொன்னால் தெரியாது, அதுக்கப்புறம் தப்பு தப்பாக ஏன் ஓன் லிரிக்ஸ் தான் வரும், வைஷ்ணவி லிரிக்ஸ் வரும். அப்போ கிலுகிஸ்டே அப்படிங்க அப்படிதான் பிஏ தமிழ் கொரோனாவில் பாஸ் பண்ண அது மாதிரி வந்து லிரிசிஸ்ட்னு வராது, கிலுகிஸ்ட்டுன்னு தான் எனக்கு வரும் அப்படின்னு சொல்ல வேண்டியதான். ஸோ நம்ம லைஃப்பில் எதுவாக இருந்தாலும் சரி, என்னோட இந்த பாட்காஸ்டோட எண்டில் நான் ஒன்று ஒன்று சொல்கிறேன், எல்லா எமோஷன்ஸையும் கோபத்தையும், எமோஷன்ஸ் தான் லைக் அந்த கோபம் வந்து மெயினாக சொல்கிறேன், அதுவும் நம்ம லைஃப்பில் அந்த கோபம் நிறையா வந்து மாற்றிடும் அப்படிங்கிறதுனால தள்ளி போடுங்க. அந்த தள்ளி போட போட நம்மளுக்கு லைஃப் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும். ப்ரொக்ரஸ்டினேஷன் வந்து ஒர்க்கில் பண்ணாதீங்க, ப்ரொக்ரஸ்டினேஷனை வந்து எமோஷனில் பண்ணுங்கன்னு சொல்லி உங்ககிட்ட இந்த வீடியோ பெறுவது. உங்கள் ஃபேவரேட்னா ஆர்ஜே வைஷ்ணவி, ஸ்மைல் அண்ட் மேக் அதர்ஸ் ஸ்மைல். ஸ்மைல் சம்டைம்ஸ் நம்மளால் பண்ண முடியாமல் போனாலும், திருப்பி வந்து எமோஷன்ஸில் விழுந்தாலும் கொஞ்சம் நேரம் கைச்சு மறுபடியும் சிரிச்சுக்கிட்டு மற்றவங்களை சிரிக்க வைங்க. பை 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 நண்பர்களே.